அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் வங்கக்கடலில் தீவிரம் கொண்டுள்ள வர்தா புயலின் தாக்கம் குறித்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்த கருத்து.
நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும், ஓரிரு இடங்களில் மிகவும் பலத்த மழையும் பெய்யக்கூடும்.
அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்து வருவது குறித்து பத்திரிகையாளர் மணி அளித்த பேட்டி.
9% அதிமுக முன்னணியினர் இந்த சசிகலா பக்கம் இருக்கிறார்கள் வெளிப்படையாக. ஆனால் 90%க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சசிகலாவுக்கு எதிராக இருக்கிறார்கள்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் மரியம் மைக்கேல்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் வெற்றி பெற ரஷ்யா தலையிட்டதாக சிஐஏ முடிவுக்கு வந்திருப்பதை கேலிக்குரியது என்று கூறி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார். இதனை நம்ப முடியவில்லை என்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய தோல்விக்கு இன்னொரு சாக்குப்போக்கு கூறவே ஜனநாயக கட்சியின் போட்டியாளர்கள் முயல்வதாக அவர் கூறியுள்ளார். அதே பேட்டியில் ஒரே சீனா கொள்கைக்கு சீனா கட்டுப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார்.
முன்மொழியப்பட்ட அரசியல் சாசன சீர்திருத்தங்கள் பற்றி கடந்த வாரம் நடைபெற்ற மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் மிகவும் மோசமாக தோல்வியடைந்த பிறகு பதவி விலகிய மட்டையோ ரென்சியின் இடத்தில் பிரதமராக இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் பவுலோ ஜென்டிலோனி நியமிக்கப்பட்டுள்ளார். முழு அதிகாரத்தோடு செயல்படும் அரசு வழங்குவது அவசியம் என்றும், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீள் கட்டமைப்பை உறுதி செய்யும் அர்ப்பணத்தை வழங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முந்தைய நிர்வாகத்தின் கட்டுக்கோப்புக்குள் பணிபுரிய இருப்பதாக குறுகிய ஏற்புரையில் தெரிவித்திருக்கும் ஜென்டிலோனி, அவருடைய மத்திய இடது ஜனநாயக கட்சியின் தலைவரான ரென்சியால் தெரிவு செய்யப்பட்ட பல அமைச்சர்களை மறு நியமனம் செய்வார் என்று தெரிகிறது. முன்னதாகவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறி வருகின்ற 5 நட்சத்திர இயக்கம் என்கிற எதிர்கட்சி இந்த வாக்கெடுப்பை புறக்கணிக்கப் போவதாக கூறியுள்ளது.
கெய்ரோவின் காப்டிக் தேவாலயத்திற்கு அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 26 பேர் கொல்லப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து 3 நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று எகிப்து அதிபர் சிசி அறிவித்துள்ளார். இது ஒரு கொடிய பயங்கரவாத தாக்குதல் என்று வர்ணித்த சிசி, இதில் ஈடுபட்டவர்களை நீதிக்கு முன் கொண்டு வருவதாக உறுதி பூண்டுள்ளார். இந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தேவாலயத்தில் ஞாயிறு திருப்பலி பூசை நடந்து கொண்டிருந்த போது ஒரு பக்கத்தில் வெடிப்பு நிகழ்ந்துள்ளது.
இஸ்தான்புல் கால்பந்து விளையாட்டு அரங்கிற்கு வெளியே சனிக்கிழமையன்று நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புகளில் கொல்லப்பட்ட சில காவல்துறையினரின் இறுதிச் சடங்குகளில் துருக்கி அதிபர் ரசீப் தாயிப் எர்துவான் கலந்து கொண்டார். இதை தரக்குறைவான துரோக செயல் என கண்டித்திருக்கும் எர்துவான், இந்த குற்ற செயலுக்கு அவர்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார்.
மில்லத்தின் ஹல்கமின்
சட்டத்திற்கு புறமான குருது இன தீவிரவாத குழுவே இந்த கொலைகளுக்கு காரணம் என்று துருக்கி ஆட்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த தற்கொலை மற்றும் கார்குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட 38 பேரில் பெரும்பாலோர் காவல்துறையினர் ஆவார்.
ஐஎஸ் தீவிரவாதிகள் பழம்பெரும் சிறிய நகரான பல்மைராவை மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். ஒரே இரவில் ரஷ்யா நடத்திய கடும் வான்வழி தாக்குதலில் அவர்கள் விரட்டப்பட்டதை தொடர்ந்து இந்நகரை மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். ஹோம்ஸ் மாகாணத்தின் ஆளுநர் டலால் பராசி அரசு படைகள் அந்நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஐஎஸ் தீவிரவாதிகளை மீண்டும் விரட்டும் நோக்கில் படையினர் குழுக்களாக ஒன்றிணைந்து வருகிறார்கள்.
காம்பியா அதிபர் யாக்யா ஜாமே தனது தேர்தல் தோல்வியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வார் என்று அதிபரின் கட்சி தெரிவித்துள்ளது. ஜாமே முதலில் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பாராவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வங்கக்கடலில் தீவிரம் கொண்டுள்ள வர்தா புயல் நாளை சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
வர்தா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்விக்கூடங்களுக்கு நாளை திங்கட்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 3 மாவட்டங்களில் உள்ள தனியார் நிறுவனங்களும் விடுமுறை அளிக்க அல்லது ஊழியர்களை வீட்டிலிருந்தபடியே பணிபுரிய அனுமதிக்க கோரி தமிழக அரசு அறிவுரை ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த அறிவிப்புகள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர தாலுகா பகுதிகளுக்கும் பொருந்தும் என தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் அதிதீவிர புயலான வர்தா நாளை திங்கட்கிழமை சென்னைக்கு மிக அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வட தமிழக பகுதிகளில் இன்று 20 முதல் மழை பெய்ய துவங்கும். படிப்படியாக மழையின் அளவு அதிகரித்து நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும், ஓரிரிடங்களில் மிகவும் பலத்த மழையும் பெய்யக்கூடும். இந்த புயலானது கரையை கடக்கும் பொழுது பலத்த காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்
என்றார் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன். இந்த புயல் எச்சரிக்கை தொடர்பான அவசர கூட்டம் ஒன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு புயல் ஏற்படும் சமயத்தில் உள்ள நிலைமையை கண்காணிக்க மூத்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உத்தரவு வெளியானது. இந்நிலையில் பலத்த காற்று வீசும் சமயங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் எனவும் நிலைமை மோசமடையும் சூழலில் அதை சமாளிக்க ஏதுவாக தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து மின்துறை ஊழியர்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் வெட்ட பயன்படுத்தப்படும் நவீன கருவிகள், தேங்கும் நீரை வெளியேற்ற பயன்படும் சக்தி வாய்ந்த மோட்டார் பம்புகள், மோட்டார் பொருத்தப்பட்ட படகுகள், பொதுமக்களை தங்க வைக்கும் பாதுகாப்பு முகாம்கள், பேரிடர் மீட்பு குழு போன்றவை தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறியுள்ள தமிழக அரசு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அறிவுரைகளையும் வழங்கியுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, காலஞ்சென்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க அக்கட்சியின் முன்னணியினர் கோரிக்கை விடுத்து வருவது குறித்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளரான வைகை செல்வனிடம் கேட்டேன்.
இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அந்த சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவமனையில் நிலவிய 73 நாட்கள் இருந்திருக்கிற நிலைமை குறித்தும் பல்வேறு வதந்திகள் வீண் அர்ச்சைகள் தொடர்ந்து விஷமிகளால் பொய்ப்பிரச்சாரம் அவிழ்த்து விடப்பட்டது. ஆக இந்த பொய்ப்பிரச்சாரத்துக்கும் விஷமிகளால் அவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை சரக்குகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதன் மூலம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு திசை நோக்கி அழைத்துச் சென்று விடலாம் என்கிற ஒரு பொய்க்கணக்கை தப்பு கணக்கை போட்டனர் எதிர்முகம். ஆகவேதான் தற்போது இருக்க கூடிய உடனடி தேவை பொதுச் செயலாளர் தேர்வு. இந்த பொதுச் செயலாளர் தேர்வில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நிழலாக இருந்தவர் கழக தொண்டர்களை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் திறமையும் படைத்திருக்கிறவராக நாங்கள் உள்ளிட்ட எல்லோரும் திரு மதிப்புக்குரிய திருமதி சின்னம்மா அவர்களை கருதுகிறோம். ஆகவே அவர்கள் வர வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
நேற்றுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறைந்த முதலமைச்சருக்கு இரங்கல் தெரிவிப்பது போல் தெரிவித்தாலும் மற்றொரு புறம் கட்சி சார்ந்த சில கோமாளிகளை தூண்டிவிட்டு அதிமுகவில் சர்ச்சை ஏற்படுத்த சில எதிர்கட்சிகள் முயல்வதாக கூறுகிறார். கட்சி சார்ந்த கோமாளிகள் அளவுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிடும் அளவுக்கு அதிமுகவில் யார் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்?
தொண்டர்களும் நிர்வாகிகளும் பலமுறை நாங்கள் பாடம் கற்றிருக்கிறோம். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டு அணியாக பிளவுபட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று ஜானகி அணி என்றும் மற்றொன்று ஜெயலலிதா ஜே அணி என்றும் பிளவுபட்டது. அப்படிப்பட்ட நிலையில் தேர்தலை சந்தித்தது ஜே அணிக்குத்தான் மக்கள் 27 இடங்களை வழங்கி முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மணந்தார்கள். ஜானகி அம்மையாருக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படும் மக்களால் வழங்கப்படவில்லை. 1996 கடுமையான சோதனை நெருக்கடி தோல்வியை சந்தித்த நிலையில் அம்மா அவர்களுடன் இருந்து அவர்களால் வளர்க்கப்பட்டவர்களிடையே தனி கட்சி தொடங்கி அம்மா அவர்களுக்கு எதிராகவும் இரட்டை இலச்சின்னத்தை முடக்குவதற்குரிய காரியத்திலும் பல்வேறு விதத்தில் ஈடுபட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்கிற போது மீண்டும் அம்மா அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல முறை பிளவுபடுத்தப்பட்ட நிலையில் பலமுறை சோதனைகளை சந்தித்த நிலையில் மகத்தான தலைவரும் வெளிநடத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இதற்கு ஒரு சரியான தீர்வாக கண்டெடுத்தார்கள். ஆகவே இதுல இந்த எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் ஒற்றை தலைமை என்கிற ஒரு சொல்லுக்கு கீழே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுப்படும்.
பொதுவாக டிசம்பர் மாதத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூடும். தற்போது இந்த ஆண்டு அவ்வாறு கூடுவதற்கு வாய்ப்புள்ளதா?
நிச்சயமாக அது குறித்தான செய்திகள் விரைவில் வெளிவரும்.
அப்போது சில முக்கிய முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கலாமா?
நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளர் தேர்வு செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும்.
வைகை செல்வன் அளித்த பேட்டியது. இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டுமென அக்கட்சி நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்து வருவது குறித்தும் இது குறித்து அதிமுக தொண்டர்களின் மனநிலை குறித்தும் பத்திரிகையாளர் மணியிடம் கேட்டேன்.
ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் உடைப்பு வரும், கட்சி பிளவுபடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு மாறாக அனைவரும் ஒரே குரலில் சசிகலா தான் செயலாளராக வேண்டும் என்று பேச துவங்கி இருக்கிறார்கள். இவை எல்லையவற்றையும் பார்க்கும் பொழுது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த 70 நாட்களிலேயே போஸ்ட் ஜெயலலிதா சினாரியோ என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை கட்சியில் எடுக்க வேண்டும் என்ற வியூகம் வகுக்கப்பட்டது என்பது போல் தான் இதில் தெரிகிறது. எதிர்கட்சிகள் யாரையும் உசுப்போவதாக தெரியவில்லை. ஏனெனில் எதிர்கட்சிகள் நினைத்தாலும் அதிமுகவில் பெரிய அளவில் உள்ள முதல் கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று பெயர்
சொல்லக்கூடிய ஒருவர் கூட இன்று செயல் சசிகலாவுக்கு எதிராக சுண்டு விரலை கூட உயர்த்துவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அதே மக்கள் மத்தியில் மிக கடுமையான ஒரு அதிருப்தி எதிர்ப்பு சசிகலாவுக்கு மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது. தொண்டர்களுடைய அதிமுகவில் 90% தொண்டர்களின் கருத்துக்கு மாறாக அதனுடைய நிர்வாகிகள் 99% பேர் இன்று சசிகலாவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. ஆனால் ஒரு விஷயம், உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரமும் தீர்ப்பு வரலாம். ஜெயலலிதா இறந்து விட்டார். மற்ற 3 பேரும் அதில், சசிகலா, இளவரசி சுதாகர் ஆகியோர் அதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சசிகலா விடுதலை செய்யப்பட்டால் அவர் அரியணை ஏறுவது கூட வந்து வெகு சீக்கிரம் நடந்துவிடும். தீர்ப்பு ஒருவேளை அவருக்கு எதிராக போனால் அப்பொழுது அதிமுக மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை நோக்கி, இன்னும் சொல்ல போனால் அப்பொழுதுதான் உண்மையான சிக்கலை நோக்கி அது நகர தொடங்கும்.
சசிகலாவுக்கு பல அதிமுக முன்னணியினர், அதாவது அமைச்சர்கள், தம்பித்துறை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் ஆதரவு தெரிவித்தாலும், பி ஹெச் பாண்டியன், செங்கோட்டையன், நயனா நாகேந்திரன் போன்ற பலர் வந்து இன்னும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததாக தோன்றவில்லை. செங்கோட்டையின் பேரில் ஒரு மறுப்பறிக்கை வெளிவந்தது. ஆனால் இன்னும் பல அதிமுக முன்னணியினர் உள்ளனர், அவர்கள் மூலம் வரும் நாட்களில் ஏதாவது சிக்கல் வர வாய்ப்பு உள்ளதா?
செங்கோட்டையன் முழுவதுமாக சசிகலாவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார், அதில் அந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஏனெனில் முதலில் அவரை பற்றி தவறான சில தகவல்கள் வந்தன, அதை அவர் மறுத்தார். அதன் பிறகு நேற்று அவர் வெளிப்படையாகவே போய் அவரும் மதுசூதனும் சசிகலா வீட்டு வாசலில் நின்று கையெழுத்து கும்பிட்டு நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நயனார் நாகேந்திரன் அவர் என்றோ கட்சி ஓரங்கட்டு போய் விட்டார். ஆனால் நீங்கள் சொன்ன மற்றொருவர் பி எச் பாண்டியன் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபர், அவர் அமைதியாக இருக்கிறார். ஆகவே பி எச் பாண்டியன் மட்டும்தான் இதில் முன்னணி தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களில் அமைதியாக இருப்பவர். ஆனால் அவருக்கும் பெரிய அளவில் சக்தி கிடையாது. 99% அதிமுக முன்னணியினர் இன்று சசிகலா பக்கம் இருக்கிறார்கள் வெளிப்படையாக. ஆனால் 90% மேற்பட்ட தொண்டர்கள் சசிகலாவுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வழிநடத்துவதற்கான தலைவர்கள் ஒருவர் கூட இல்லை.
இப்ப இந்த அதிருப்தியா இருக்க தொண்டர்களை, அதிமுகவுக்கு என்று விசுவாசமாக ஓட்டு போடுபவர்களை வழிநடத்துவதற்கு ஜெயலலிதாவின் சகோதரரின் மகள் தீபா தலைமையேற்க வாய்ப்புள்ளதா?
அறவே கிடையாது. ஏனெனில் அவர் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டாக, அதாவது வந்து ஒரு ஸ்திரமற்று பேசக்கூடியவராக இருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவை வழிநடத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல.
பத்திரிகையாளர் மணி எழுத்த பேட்டியது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை தொழிற்சங்கங்களும் தோட்ட நிர்வாகங்களும் நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்த முறையை நீக்கக்கோரி கையெழுத்து இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
சமூக நீதிக்கான மலையக வகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக செய்து கொள்ளப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்திலும் தொழிலாளர்களுக்கு அநீதி இழக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் அந்த அமைப்பின் ஆலோசகர் பி மகேந்திரன்.
சில விஷயங்கள் வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதும், அதுல சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 2013 மார்ச் மாதம் 31 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் 2015 மார்ச் மாதம் 31 காலாவதி ஆகுது. எனவே அடுத்த ஒப்பந்தம் அந்த காலத்துல இருந்து 2015 மார்ச் 31 கைச்சாத்திடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனா அந்த ஒப்பந்தம் 2016 அக்டோபர் மாதம் 15 தான் செய்து கொள்ளப்படும். இந்த காலத்துக்குரிய 18 நிலுவை சம்பளம் என்பது மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக வழங்கப்படும் என்பது ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த இந்த கூட்டு ஒப்பந்தம் வந்து ஏனைய கூட்டு ஒப்பந்தங்களிலிருந்து மாறுபட்டு கால வரையறையற்ற, காலம் சரியாக குறிப்பிடப்படாத ஒரு கூட்டு ஒப்பந்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த கூட்டு ஒப்பந்தத்துல வந்து உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனும் என்று சொல்லி ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. குறித்த 140 தொகை வந்து சரியா வந்து அது வந்து மிகவும் தெளிவற்ற தன்மையை காணப்படுது. கடந்த 92 இதுவரைக்குமான காலத்துல கூட்டு ஒப்பந்தத்து ஊடாக மிக சொற்பமான ஒரு சம்பளம் மட்டுமே தொழிலாளர்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறது. கடந்த காலத்துல நடைமுறையில் இருந்த வாழ்க்கை செலவு புள்ளி அடிப்படையிலான ஒரு சம்பளம் முறைமையில் நடைமுறையில் இருந்திருக்குமானா இந்த வருடத்தோட ஒப்பிடும்போது 930 மேற்பட்ட ஒரு சம்பளம் அவர்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்தது. எதிர்காலத்துல வந்து இந்த நடைமுறை மாற்றப்படுவதுதான் பொருத்தமா இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தோட்ட தொழிலாளர்களுடைய கையெழுத்து அவர்களுடைய இசிஎப் நம்பரோட 50,000 கையொப்பங்களை சேகரிக்கும் நோக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மலையக பிரதேசத்தில் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுத்து செல்வதற்கு உத்தேசிக்கிறோம். ஜனவரி மாதம் 15 நிறைவு செய்து ஜனவரி மாதம் இறுதி பகுதியில இதை ஒரு மனுவாக ஜனாதிபதி அவர்களுக்கு கையளிப்பதை
என்றார் சமூக நீதிக்கான மலையக பகுஜன அமைப்பின் ஆலோசகர் பி மகேந்திரன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.